நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
புதிதாக அமைக்கப்பட்டு இயங்கி வரும் ARTI அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ ட்ரைபியூனல், நிர்வாக மீளாய்வு நியாயசபை என்றால் என்ன, அதன் நடைமுறை என்ன போன்ற பல கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளிக்கிறார் அடிலைட் நகரில் ஆர்டிக் டர்ன் மைக்ரேஷன் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் குடிவரவு முகவருமான கோவிந்தராஜ் ராஜு அவர்கள். அவரோடு உரையாடும் நான் செல்வி. வணக்கம் கோவிந்தராஜ் அவர்களே.
வணக்கம்.
ARTI அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ ட்ரைபியூனல், நிர்வாக மீளாய்வு நியாயசபை பற்றி இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். சமீபத்தில் இந்த ARTI அமைப்பு உருவாக்கப்பட்டது, அதை பற்றி இன்று நாம் விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் ARTI பற்றியும் அதன் பின்னணி பற்றியும் விரிவாக விளங்கப்படுத்துங்களேன்.
ARTIனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ ட்ரைபியூனல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அரசாங்க துறைகளும் நீதிமன்றங்களுக்கும் நடுவே இருக்கும் ஒரு மீளாய்வு மேடை மாதிரி, அதாவது அரசு எடுத்த முடிவு சரியா தவறா என்று மக்கள் கேள்வி எழுப்பினால் நீதிமன்றம் போகாமலே ARTI வழியாக அதை கண்டுபிடிக்கலாம். அதாவது இது நீதிமன்றம் அல்ல, ஆனால் ஒரு நியாயம் தரும் அமைப்பு. நீதிமன்றம் போல கடுமையான நடைமுறை இல்லாம, அரசு அலுவலகம் போல அதிகார தடை இல்லாம, நடுவுல சமநிலையா நியாயமா முடிவு சொல்லும் இடம். இதோட சிறிய வரலாறு பார்த்தோம்னா இது ஒன்றும் புதுசு இல்லை. இது புதுசு போல தோணினாலும் இப்படிப்பட்ட ட்ரைபியூனல்ஸ் ஆஸ்திரேலியாவில 1976 இருந்தே இருக்குது. அப்போ ஏஏடி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல்ஸ் ட்ரைபியூனல்னு ஒரு அமைப்பு உருவானது 1976. அதுக்கப்புறம் மைக்ரேஷன் ரெவ்யூ ட்ரைபியூனல், ரெஃப்யூஜி ரெவ்யூ ட்ரைபியூனல், சோசியல் செக்யூரிட்டிஸ் அப்பீல்ஸ் ட்ரைபியூனல், இவையெல்லாம் தனித்தனியா இருந்துச்சு. 2015 இதையெல்லாம் இணைச்சு ஏஏடின்னு பண்ணினாங்க. இப்போ இன்னும் வெளிப்படையாகவும் நம்பகமாகவும் செயல்பட ARTI என்ற புதிய ட்ரைபியூனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ARTI பார்க்கும் வழக்குகள் என்னென்னு சில உதாரணம் சொல்றேன். ஒரு மாணவர் விசா அல்லது தொழிலாளர் விசா மறுக்கப்பட்டது, குடியுரிமை விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டது, சென்ட்ரல் லிங்க் அல்லது NDAS உதவி குறைக்கப்பட்டது, வரி மதிப்பீடு தவறானது, இந்த மாதிரி சமயத்துல இல்லது ஒர்க் அவர் நன்மை மறுக்கப்பட்டது, இந்த மாதிரியான அரசு துறைகள் அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்த முடிவுகள் அனைத்தையும் ARTI மீளாய்வு செய்யும். இது பழைய ARTI வழக்குகள் நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது. சில முடிவுகள் ஒரே மாதிரி இல்லாம போச்சு. அரசியல் நியமனங்கள் அதாவது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால அரசு இத புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐடிய கலைச்சிட்டு இப்போ ARTI புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்கு நம்பிக்கை வரணும், புதிய சீரிய அமைப்பு வேண்டும், அதுதான் ARTI. இப்போ பண விஷயம் பார்ப்போம். இதுக்கு ஏதாவது ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்களா, அது எந்த மாதிரி சமயத்துல நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பலர் கேட்பாங்க ARTI போனா கவர்மெண்ட் ஃபீஸ் செலவாகுது, கிட்டத்தட்ட 3,000-4,000 ரூபாய் செலவாகுது, நாம வழக்கை வென்றா ஏதாவது ரீஃபண்ட் கிடைக்குமா? ஆம், சில நேரங்களில் கிடைக்கும். உதாரணம், உங்கள் விசா வழக்கில் ARTI உங்களுக்கு நியாயம் அளிச்சா அந்த ரெவ்யூ அப்ளிகேஷன் ஃபீ சில சமயங்களை முழுமையா அல்லது பகுதியளவில் திருப்பி கிடைக்கும். அதாவது நீதிமன்றம் போன மாதிரி பெரிய செலவு இல்லாம வென்றால் உங்க கட்டணமும் திரும்ப வர வாய்ப்பு உண்டு. இது ஒரு ரிஸ்க் இல்லாத நியாய வழி மாதிரி தான். புதிய ARTI சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு முடிவுகள் மீளாய்வு செய்யும் சுதந்திர அமைப்பு, அரசியல் சார்பில்லா முடிவுகள் எடுக்கப்படுது, ஆன்லைனில் மனு கொடுக்கலாம், வழக்குகள் விரைவாக முடிக்கப்படும், ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி நிபுணர்கள். சுருக்கமா சொன்னா ARTI அரசு எடுத்த முடிவுகளையும் மக்கள் நியாயம் கேட்க உரிமையையும் இணைக்கும் நடுவன் மேடை. இது நீதிமன்றம் இல்லை, ஆனால் நீதிக்கான பாதை. நியாயம் விரைவா எளிதா வெளிப்படையா கிடைக்கணும், அதுதான் ஏஆர்டியின் நோக்கம்.
இமிகிரேஷன் திணைக்களம் எடுத்த முடிவுகளுக்கு எதிராக முறையிடும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ ட்ரைபியூனல் எந்த விதமான நீதி அல்லது வாய்ப்பை வழங்குகிறது? உதாரணத்துடன் சொல்ல முடியுமா?
இது ஏஆர்டியில ஒரு சின்ன செக்ஷன், இமிகிரேஷன் ரிலேட்டட் விசா ரெஃப்யூசல்ஸ். அதாவது ஒருவருக்கு இமிகிரேஷன் துறை எடுத்த முடிவு தவறா இருக்கு என்று தோணுச்சுன்னா அந்த நபர் ஏஆர்டி வழியாக அந்த முடிவை மீண்டும் பரிசீலனை செய்ய சொல்லலாம். அதாவது அரசு எடுத்த முடிவு தவறா இருந்தாலும் அந்த நபருக்கு தன்னுடைய தரப்பை விளக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விசா ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க, அதை வந்து ஏஆர்டியில நம்ம மனு விண்ணப்பிச்சு அந்த ஏஆர்டி விசாரணை நடக்கும் போது அந்த நபருக்கு முழு வாய்ப்பு கிடைக்கும், தனது ஆவணங்கள் ஆதாரங்கள் காரணங்கள் எல்லாம் காட்ட முடியும். அது ஒரே நேரத்தில் புதிய ஆதாரங்களையும் ஏற்கும். அதாவது துறை முதலில் பாராத சான்றுகள் இருந்தால், அதாவது இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல்லயே நம்மளால அந்த டாக்குமெண்டரி எவிடன்ஸ் அப்ப கொடுக்க முடிஞ்சிருக்காது, ஆனா இப்போ அதை வந்து ஏஆர்டிக்கு நம்ம கொடுத்து மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம். அதனால இது ஒரு செகண்ட் சான்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் மாதிரி தான். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு மாணவர் 485 விசா, அதாவது கிராஜுவேட் விசா அப்ளை பண்ணியிருக்கார், அவருக்கு கோர்ஸ் முடிச்சார், ஆனால் கம்ப்ளீஷன் லெட்டர் கொஞ்சம் தாமதமா வந்தது. அந்த காரணத்தினால இமிகிரேஷன் துறை சொல்லிச்சு உங்க விண்ணப்பம் இன்வேலிட், டைம் லேப்ஸ் ஆகி போச்சு. ஆனால் அந்த மாணவர் சொல்றார், இல்ல லெட்டர் லேட் ஆனது என் தவறல்ல, ஆனால் நான் எலிஜிபிலிட்டி மீட் பண்ணி இருந்தேன். அப்போ அவர் ஏஆர்டிக்கு போய் மனு தரலாம். ஏஆர்டி அவங்க டாக்குமெண்ட்ஸை பார்ப்பாங்க, டைமிங் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, அந்த சூழ்நிலையை முழுமையா ஆராய்வாங்க. அந்த மாணவரின் காரணம் நியாயமா இருக்கு என்று உண்மையா தெரிஞ்சா ஏஆர்டி சொல்றது டிபார்ட்மெண்ட் டெசிஷன் இஸ் செட் அசைட், கேஸ் ரீகன்சிடர். அதாவது டிபார்ட்மெண்ட் எடுத்த முடிவு ரத்து பண்ணி மீண்டும் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இதை சரியா பாருங்கன்னு சொல்லிடும். இது உங்களுக்கு ஒரு நியாய வாய்ப்பு தருது, நீங்கள் உங்கள் தரப்பை முழுமையாக விளக்கிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் பேரண்ட் விசா அப்ளை பண்ணியிருந்துச்சு, இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்றது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் சரியா இல்லை. அந்த குடும்பம் ஏஆர்டிக்கு போய் புதிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன்கம் ப்ரூஃப் எல்லாம் காட்டி இப்போ நாம் எலிஜிபிலிட்டி மீட் பண்ணியிருக்கோம்னு நிரூபணமா காட்டலாம். ஏஆர்டி அதை கவனிக்குது, இது நியாயமா உள்ளது, மறுபடியும் பாருங்கன்னு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்பும். சுருக்கமா சொன்னா ஏஆர்டி நமக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பு தருது, நம்ம தரப்பை விளக்க புதிய ஆதாரம் காட்ட நியாயம் கேட்க துறை எடுத்த முடிவு சரியா இல்லைன்னா ஏஆர்டி அதை திருத்தி மீண்டும் பரிசீலனைக்கு அனுப்பும்.
ஒரு வழக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ ட்ரைபியூனலுக்கு வரும்போது அது எவ்வாறு பரிசீலிக்கப்படுகிறது என்பதை விளக்க முடியுமா?
இது மிகவும் நல்ல கேள்வி, ஏன்னா இதுதான் மக்கள் மத்தியில அதிகமா சந்தேகப்படுற பகுதி. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெப் ஒன், அதாவது லாட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம், பதிவு. அதாவது ஆன்லைன்ல நம்ம பதிவு பண்ணணும், அது பதிவு பண்றதுக்கு சில டெட்லைன்ஸ் இருக்கு. அந்த டெட்லைன்ஸுக்கு முன்னாடி பண்ணல அப்படின்னா நமக்கு அந்த 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 வாய்ப்பு வந்து பறிபோயிடும். நீங்க ஏஆர்டிக்கு மனு கொடுத்ததும் உங்கள் வழக்குக்கு ஒரு கேஸ் நம்பர் வரும், அந்த வழக்கை ட்ரைபியூனல் மெம்பர்னு சொல்லப்படும் ஒரு அதிகாரி பார்ப்பார். அவர்தான் அந்த முடிவை ஆராய்பவர். அவர் முதலில் இமிகிரேஷன் துறை எடுத்த டெசிஷன் பேப்பர் எல்லாம் பார்ப்பார், என்ன காரணத்தினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று ஆராய்வார். அடுத்ததாக ஸ்டெப் டூ, இரண்டாவது கட்டமாக எழுத்து விளக்கம், அதாவது ரிட்டன் சப்மிஷன். நீங்கள் உங்கள் தரப்பை எழுத்தில் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதாவது துறை எங்கே தவறாக இந்த முடிவு எடுத்தது, நம்ம ஆதாரம் என்ன, புதிய ஆவணங்கள் என்ன என்று விளக்கமாக எழுதலாம். உதாரணம் புதிய வேலை சான்று, மேரேஜ் சர்டிபிகேட், அப்டேட்டட் பேங்க் ப்ரூஃப் இதெல்லாம் சேர்க்கலாம். ஸ்டெப் த்ரீ, ஹியரிங் சொல்லுவாங்க, விசாரணை. அதாவது பெரும்பாலான வழக்குகளில் ட்ரைபியூனல் உங்களுக்கு ஹியரிங் ஏற்பாடு பண்ணும், அது நேரிலோ இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ காலோ அல்லது ஆன்லைனாகவோ இருக்கலாம். நீங்கள் உங்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை சொல்லலாம், கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், தேவைன்னா உங்களுக்கு மைக்ரேஷன் ஏஜென்ட் உங்க கூட வரலாம். அந்த மெம்பர் உங்க பக்கம் டிபார்ட்மெண்ட் பக்கம் இரண்டையும் சேர்த்து பார்த்து அதுக்கேற்ற நியாயமான முடிவை சொல்லுவார். ஆனா எல்லா வழக்குகளுக்கும் ஹியரிங் நடக்காது. சில நேரங்களில் ட்ரைபியூனலுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் இருப்பது போல் இருந்தால் அவர் ஆன் த பேப்பர்ஸ், அதாவது ஆவணங்கள் அடிப்படையிலேயே முடிவு சொல்லிவிடுவார். உதாரணம் பார்க்கலாமா? ஒரு விசிட்டர் விசா, சுற்றுலா விசா மறுக்கப்பட்ட வழக்கில் அந்த நபர் எதுவும் புதுசா சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே தேவையான ஆவணங்களையும் காரணங்களையும் சமர்ப்பிச்சிருக்கார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ட்ரைபியூனல் மெம்பர் எல்லா ஆவணங்களையும் படிச்சு இதுல ஹியரிங் தேவையில்லை, இதே ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவு சொல்லலாம்னு முடிவு பண்ணுவார். அவர் முடிவை எழுதி தருவார், ஹியரிங் நாட் ரெக்வயர்ட். அது ஆன் த பேப்பர்ஸ் டெசிஷன் சொல்லப்படும். இது நியாயம் இல்லைன்னு தோணுச்சுன்னா சில சமயங்களில் மீண்டும் ரிவ்யூ கேட்கவும் வாய்ப்பு இருக்கிறது. முடிவுகள் என்ன மாதிரி ஏஆர்டி முடிவுகள் சொல்வார்கள் என்று பார்த்தால், டிபார்ட்மெண்ட் முடிவு சரி, அதாவது கன்ஃபார்ம்ட், டிபார்ட்மெண்ட் முடிவு தவறு, செட் அசைட் என்று மாற்றப்படும். அதாவது மறுபடியும் துறைக்கு அனுப்பும் போது ரெமிட்டட் என்று சொல்லுவார்கள், மறுபடியும் டிபார்ட்மெண்டை மறுபரிசீலனை சொல்லுவார்கள். சுருக்கமா சொன்னா ஏஆர்டி வழக்கு வந்தா உங்களுக்கு எழுதி பேச வாய்ப்பு இருக்கும், சிலருக்கு ஹியரிங் கிடைக்கும், சிலருக்கு ஆவண அடிப்படையிலேயே முடிவு வரும். ட்ரைபியூனல் மெம்பர் இருபுற ஆதாரங்களையும் பார்த்து நியாயமா முடிவு சொல்வார்.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூ ட்ரைபியூனலுக்கும் இதற்கு முன் இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல் ட்ரைபியூனல் மற்றும் இமிகிரேஷன் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி IAAக்கும் என்ன வேறுபாடு?
முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும். இப்போ ஏஏடி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல்ஸ் ட்ரைபியூனல் மற்றும் IAA, இமிகிரேஷன் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, இரண்டுமே இனி இயங்காது. இவைகள் இரண்டையும் அரசு ரத்து செய்து அதற்கு பதிலாக தான் இந்த புதிய அமைப்பு, அதாவது ஏஆர்டி என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. IAA, இமிகிரேஷன் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, இது 2015 உருவாக்கப்பட்டது. இது ரெஃப்யூஜி மற்றும் ப்ரொடக்ஷன் வழக்குகள் மட்டுமே பார்த்தது. ஆனா இதுல ஹியரிங் கிடையாது, மக்கள் நேரிலோ ஆன்லைனிலோ விளக்க முடியாது, அது டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட் அடிப்படையிலேயே முடிவு சொல்லும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் என்று சொல்லலாம். அதனால நியாயம் கேட்கும் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருந்தது. இந்த இரண்டு அமைப்புகளிலிருந்தும் இப்போ ஏஆர்டி எப்படி வேறுபடுகிறது என்று பார்த்தால், இந்த இரண்டு பழைய அமைப்புகளையும் இணைத்து முழுக்க புதிய விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ஏஆர்டியில் மக்களுக்கு ஹியரிங் வாய்ப்பு இருக்கும், புதிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கலாம், அரசியல் சார்பில்லாம் நியமனங்கள் மட்டுமே செய்யப்படும். மேலும் இது குடிவரவு மட்டுமல்ல, சென்ட்ரல் லிங்க், NDAS, வரி, குடியுரிமை போன்ற பல துறைகளையும் பார்க்கின்றது. சுருக்கமா சொன்னா ஏஐடி பழைய பெரிய ட்ரைபியூனல், ஆனால் மெதுவானது, இப்போது கிடையாது. IAA ரெஃப்யூஜி வழக்குகளுக்கான சுருக்கமான அமைப்பு, ஹியரிங் இல்லாமல் இருந்தது, இந்த அமைப்பும் இப்போது இல்லை. ERT புதிய ட்ரைபியூனல் முன்னே சொன்ன இரண்டு அமைப்புகளையும் ஒன்றாக்கி ஹியரிங் வாய்ப்புடன் வேகமாக வெளிப்படையாக செயல்பட போகிறது என்று எதிர்பார்க்கிறோம்.
மிக்க நன்றி கோவிந்தராஜ் அவர்களே, நன்றி, வணக்கம்.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.